புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சந்திரயான் 3 விண்கலத்தின் லேண்டர் திட்டமிட்டபடி இன்று மாலை 6 மணி அளவில் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்க உள்ளது. நிலவில் தரையிறங்கி ஆராய்வதற்காக சந்திரயான் 3 விண்கலத்தை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ரூபாய் 615 கோடியில் வடிவமைத்து LVM-3 ராக்கெட் மூலம் இந்த விண்கலம் கடந்த July 14 விண்ணில் ஏவப்பட்டது. 40 நாள் பயணத்திற்கு பிறகு விண்கலம் தற்போது நிலவின் சுற்றுவட்ட பாதையில் வலம் வருகிறது. இந்நிலையில் திட்டமிட்டபடி லேண்டர் கலன் இன்று மாலை நிலவில் தரையிறங்க உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நிலவுக்கு அருகே 25 கிலோமீட்டர் உயரத்திற்கு லேண்டர் வந்ததும் எதிர் விசையை பயன்படுத்தி அதன் வேகம் குறைக்கப்படும். அதன் மூலம் தரைப்பகுதிக்கும் லேண்டருக்குமான உயரம் படிப்படியாக குறையும். தரையிலிருந்து 150 மீட்டர் உயரத்திற்கு லேண்டர் கொண்டுவரப்படும். சில நொடிகள் அப்படியே அந்தரத்தில் நிறுத்தி வைக்கப்படும். அதில் உள்ள சென்சார்கள் மூலம் தரையிறங்க சரியான சமதள பரப்புடைய இடம் தேர்வு செய்யப்படும். லேண்டரின் வேகம் பூஜ்ய நிலையை எட்டியதும் மாலை 6:04 நிலவின் தென்துருவ பகுதிக்கு அருகே மெதுவாக தரையிறங்கும் என்ற அற்புதமான நிகழ்வானது சரியாக இன்று மாலை 6 மணிக்கு நிகழ இருக்கிறது. சந்திரயான் 3 திட்டத்தை பற்றிய பல்வேறு பயனுள்ள சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்க திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இயற்பியல் துறை தலைவர், ஆராய்ச்சி இயக்குனர், முனைவர் போ ரவீந்திரன் அவர்கள் நமது புதுகை பண்பலையின் நேரலையில் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
புதுகை எப்பவும் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திராயனை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி நிலவை பற்றி ஒரு முகவரை நம்ம நேயர்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு புரிஞ்சு கொள்வாங்க, ஏன் நம்ம இவ்வளவு இந்த எக்ஸைட்மெண்ட்டை பார்த்து கொண்டு இருக்கிறோம்னு. ஆக்சுவலா நிலாவை வந்து நம்ம பூமி ஒரு நேரம் சுத்தி வர்றதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. அப்ப அதனால இரவு பகல் நம்மளுக்கு 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஆனா சூரியன் இந்த சந்திரன்ல அப்படி கிடையாது, 14 நாளைக்கு ஒருக்கா தான் அது ஒரு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். அப்ப இந்த பூமியில ஒரு நாளுங்கிறது 14 நாள் பூமியில ஆனாதான் 1 நாள் வந்து நிலவில் ஆகும். அதனால என்ன ஆகுது, அந்த சூரியன் அது பாக்குறது நம்ம பார்த்து 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா நிலவில் சூரியன் ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம்னா பார்க்க முடியாது. அப்போ என்னாகும், ஒரு 7 நாள் கண்டினியூஸா வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி அடிக்கும் போது என்னாகும், வந்து அங்க வளிமண்டலம் கிடையாது, அதையும் நம்ம பார்க்கணும். இப்ப நம்மளுக்கு சூரிய ஒளி நிலவுக்கு இந்த பூமிக்கு வருதுன்னா வளிமண்டலம் இருக்கிறதுனால அந்த வெப்பத்தை எல்லாம் தடுத்து நிறுத்தி கொஞ்சம் தான் நம்ம பூமியில வந்து படும். அதனாலதான் நம்ம 25 டிகிரி 30 டிகிரி இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. இந்த வளிமண்டலம் இல்லைன்னா எங்கேயுமே பூமி இல்ல தண்ணியும் இருக்காது, மனுஷன் வாழ முடியாது அந்த அளவுக்கு. அதனால வளிமண்டலம் இங்க முக்கியமா இருந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு அது வசதியா இருக்கு. ஆனா நிலவுல அந்த வளிமண்டலம் இல்லை. அதனால என்னாகும், பகல் நேரத்துல டெம்பரேச்சர் கூடி கூடி போய் வெப்பநிலை 120 டிகிரி சென்டிகிரேட் வேற போவோம். அது தண்ணி வச்சீங்கன்னா உடனே ஆவியாகி போயிடும் பகல்ல. அதே சமயத்துல மாதிரி இரவு தினமும் 7-8 நாள் சுத்தமா நிலவு இல்லாததுனால என்ன ஆகுது, டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சு போய் ஒரு 240 டிகிரி சென்டிகிரேட் நெகட்டிவ்ல மைனஸ்ல போய் அவ்வளவு பயங்கரமான குளிரும் இருந்துட்டு இருக்கும் நிலவு. அது நம்ம மனசுல வச்சுக்கணும், சந்திராயன் லேண்டிங் ஆகக்கூடிய இடம் இப்படி இருந்துட்டு இருக்குன்னு. அப்புறம் அங்க காத்து அது இதெல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்ல, அந்த சூரியன்ல இருந்து ரேடியேஷன் வரும். அப்ப அந்த ரேடியேஷன் வர்றது நம்ம பூமியில வரும்போது அந்த வளிமண்டலம் எல்லாம் இருக்கிறதுனால வந்து கம்மியா தான் இங்க இந்த ரேடியேஷன் வந்துட்டு இருக்கும், சூரியன்ல இருந்து வரக்கூடிய ரேடியேஷன். அப்ப அந்த ரேடியேஷன் நம்ம நினைப்பாங்க ரேடியேஷன் நம்ம நிறைய எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் நம்ம ரோட்லாம் யூஸ் பண்றது அதுல இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் இந்த டெம்பரேச்சரை தாக்கு பிடிக்கிறது நிறைய பேர் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அந்த இது ரேடியேஷன்னால அந்த காம்பனன்ஸ் எல்லாமே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம அந்த ரேடியேஷன் ப்ரொடெக்ஷனோடு அந்த காம்பனன்ஸ் எல்லாம் சரி பண்ணி வச்சாதான் அப்படி நம்ம அதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கும் போது அது ஒழுங்கா வேலை செய்யும். அதனால இந்த இதெல்லாம் நம்ம கருத்துல கொண்டுதான் முதல்ல இந்த சந்திராயன வடிவமைச்சு நிலவுல கொண்டு போய் நம்ம இதை தரையிறக்கணும். இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுதான் உருவாக்கணும். அது மட்டும் இல்ல, அதோட புயற்பி விசை பல மடங்கு கம்மியா இருக்குது. அப்ப அதுல என்னன்னா, நம்ம மெதுவா போனாலுமே வேகமா போய் டமார்னி விழுந்துரும். ட்ரோல் இதுல மெதுவா போய் இறக்குறதுக்கு புதுசா நிறைய ஆராய்ச்சிகளை பூமியிலே மைக்ரோ கிராவிட்டி என்வாரன்மெண்ட்னு சொல்லுவாங்க, இந்த புயற்பி தன்மை கம்மியா இருக்கக்கூடிய என்வாரன்மெண்ட்லயே பண்ணி நிறைய சிமுலேஷன் எல்லாம் பண்ணி என்னென்ன எல்லாம் பிரச்சனை வருங்கிற எல்லாம் பண்ணி அதுக்கு தகுந்தபடிதான் இந்த சந்திராயன் விண்வெளி ஓடம் லேண்டர் ரோவர் எல்லாத்தையுமே அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் வடிவமைக்கணும். அதனாலதான் நிறைய இதுல ஏதாவது ஒரு பிளே விட்டுட்டனாலும் தப்பிக்கிறது கஷ்டம். அதுதான் ஒரு காரணம் வந்து இந்த லூனார் 25 நேரம் ரஷ்யா எவ்வளவோ பெரிய டெக்னாலஜியில டெவலப் பண்ணவங்களே 25 முறையும் ஃபெயிலியர் ஆகுறதுக்கு சில காரணங்கள். எப்போ நேயர்களுக்கு சில தகவல்களை சந்திரனை பத்தி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன்.
ரொம்பவே அருமையா சந்திரனை பற்றிய தகவல்களை சொன்னீங்க சார். சந்திரயான் 2 பயணத்தின் போது நிலவில் வேகமாக தர இறங்கியதால் லேண்டர் செயலிழந்துள்ளது. இந்த முறை லேண்டரின் காலில் மிகவும் வலுவானதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் சந்திரயான் 2 திட்டத்தை இந்த நேரத்தில் நாம் எவ்வாறு பார்க்கலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
சார், ஆக்சுவலா நம்ம சந்திராயன் 2 வந்து ஃபெயிலியர்னு எக்காரணம் கொண்டு சொல்ல முடியாது சார். ஒரு ஓட்டப்பந்தயத்துல நம்ம கலந்துகிட்டோம்னா நம்மளுக்கு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, தோல்வியே வெற்றிக்கு முதல் படின்னு. நம்ம பல முயற்சி செய்தாதான் கடைசியில நம்ம நினைச்ச டார்கெட் அடைய முடியும். ஒரு சின்ன குழந்தையாக இருந்தா கூட ஊந்து பல நேரம் விழுந்து விழுந்து எந்திரிச்சுதான் மாறி அது ஓடுற அளவுக்கு ஒரு திறமை இருக்குது. அதே மாதிரிதான் இதையும் பார்க்கணும். இது நிச்சயமா சின்ன குழந்தை 2 நேரம் எழும்பும் போது விழுறத ஒரு மிஸ்டேக் ஆட்டு நம்ம பார்க்கவே மாட்டோம். அதே மாதிரிதான் இந்த சந்திராயன் 2 உள்ளதையும் நம்ம தோல்வியாட்டு எனக்கு ஒரு விஞ்ஞானியாக இருந்து பார்க்கும்போது இது வெற்றிக்கு உள்ள பல படிநிலைகளில் சந்திராயன் 2 மிஷனும் ஒண்ணுன்னு சொல்லலாம். ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம இங்க இருந்து லேண்டர் ரோவர் எல்லாரையும் எடுத்துட்டு அங்க சந்திரன் பக்கத்துல போயிட்டோம். பக்கத்துல போனது மட்டுமில்ல, இறங்குற அளவுக்கு கிட்ட போயிட்டோம். இறங்குற இடத்துலதான் சில மிஸ்டேக் ஆகி இம்பாக்ட்னால அது வந்து லேண்ட் பண்ண முடியல, தரையிறங்க முடியல சந்திரன்ல. மற்றபடி மற்ற பல கட்ட தடைகளை இதாகி நம்ம அங்க போய் இலக்கை அடைஞ்சிட்டோம். ஒன்லி இந்த எவரஸ்ட் ஏறுறதுக்கு பல கட்டங்கிறது அந்த சிகரத்துல போய் கொடிய நாட்டுற இடத்துலதான் பிரச்சனை ஒழி அதுவரை போயிருக்கிறோம் சந்திராயன் 2. இப்ப என்ன பண்றோம், அந்த கொடியுமே நாட்டுறதுக்கு முந்தி எந்தெந்த இதனால கொடி நாட்ட முடியலைங்கிற நம்மளுடைய அனுபவங்கள் அதுதான் வெற்றியாக சந்திராயன் 2 உள்ள வெற்றியா தரதான் நாம் பாக்குறோம். அந்த அனுபவங்கள் நம்மளுக்கு இப்ப நம்ம இந்த இதுல வெற்றிகரமாக நம்ம இது நிலவுல தரையிற இந்த லேண்டரை நம்ம விக்ரம் லேண்டரை தரையிறக்கிறதுக்கு அது நிச்சயமா உதவிகரமா இருக்கும். என்ன பொறுத்தவரையில சந்திராயன் 2 என்பது தோல்வி அல்ல, வெற்றிக்கு உள்ள பல படிகளை கடப்பதற்கு உள்ள ஏணியாகத்தான் அதை பார்க்கிறேன்.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். சந்திரயான் 2 திட்டத்தின் தொடர்ச்சியாக சந்திரயான் 3 திட்டத்தை குறிப்பிடலாமா? ஏனென்றால் இன்று அரங்கேற உள்ள இந்த நிகழ்வை இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளும் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளன. சந்திரயான் 3 என்பது இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது? இந்தியாவின் பெருமையாக போற்றப்படக்கூடிய சந்திரயான் 3 திட்டத்தின் நோக்கங்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
நம்ம சந்திராயன் 2 நோக்கமும் 3 நோக்கமும் ஓரளவுக்கு ஒன்றாகத்தான் கருத வேண்டும். அது 2வது சந்திரன் 2 சில ஃபெயிலியர் வந்து கடைசி நிமிடத்தில் தரையிறங்குவதில் மட்டும்தான் பிரச்சனை இருந்தது. அதை நம்ம இப்பொழுது ஒரு கணவன் மற்ற சில திட்ட முயற்சிகள் என்ன எல்லாம் 2 ஒன்றுதான். முக்கியமாக ஒன்றாய் நான் பார்ப்பது என்னவென்றால், சந்திரனில் மனிதன் போய் குடியிருக்க முடியுமா? சந்திரனில் மனிதனுக்கு தேவையான ஆற்றல்களை உருவாக்குவதற்கு உடைய நிலைமைகள் இருக்கின்றதா என்பதை பற்றி ஆராய்வதுதான் மெயின் முக்கியமானது. அதில் முக்கியமாக நமது இந்தியா இருப்பதை பெருமையாக கருதுவது என்னவென்றால், ஈவன் வளர்ந்த நாடுகளில் இருந்து நிலவிலே மனிதனை இறக்கியவர்கள் கூட சந்திரனில் தண்ணீர் இருக்கிறது, நீர் இருப்பதற்கான கூறுகள் இருப்பதற்கான விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்களை இந்தியாதான் முதலில் உலகிற்கு வெளிக்காட்டியது. அதனை நாம் ஒரு முன்னோடித்தனமாக எடுத்துக்கொண்டுதான் சந்திராயன் 2 அதுக்கு பிறகு அது ஃபெயிலியர் ஆனால சந்திராயன் 3 நம்ம இப்பொழுது இது பண்றோம். ஏன்னா சந்திரனில் இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மெத்தட்னு சொல்லுவாங்க, அது இருந்து இதுல வாட்டர் மாலிகுல் இருக்கிறா, தண்ணி மூலக்கூறுகள் இருக்கிறதா நினைத்து பாக்குறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது நம்ம தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கல, வெளியேந்து பாக்குறது தண்ணி இருக்கிற மாதிரி. அப்ப அதை நம்ம இப்ப பிசிக்கலா போய் அதுல சாம்பிள் எடுத்து அதுல உண்மையிலே தண்ணி இருக்குதாங்கிறது பாக்குறது தான் மெயின் அப்ஜெக்டிவா நினைக்கிறேன் இந்த சந்திராயன் 2 மிஷனும் 3வது மிஷனும். ஏன் தண்ணின்னு கேட்டீங்க, ஆக்சுவலா நம்ம மனுஷனுக்கு சாப்பாடு இல்லாம கூட பல நாள் உயிர் வாழலாம், காற்று இல்லாம பல நிமிஷம் கூட உயிர் வாழ முடியாது, தண்ணி இல்லைன்னா பல மணி நேரத்துக்கு மேல உயிர் வாழ முடியாது, சில மணி நேரத்திலே நம்ம ரொம்ப சோர்வாயிடும். தண்ணி வந்து மனுஷனுக்கு மட்டுமல்ல உயிரினங்கள் எல்லாருக்குமே முக்கியமானது. அப்போ நம்ம இப்ப வந்து இனி வருங்காலத்தில் மார்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கோ அல்லது வேற கிரகங்களுக்கோ போய் ஆராய்ச்சிக்கு வேண்டுமானால் சில கட்டுமான பணிகளை நாம நிலவில் பண்ணுவது போல இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு தண்ணீர் ஒரு உயிராதாரமாக இருப்பதனால், தண்ணீர் அங்கு இருந்தால் பல விஷயங்களை நாம் இங்கிருந்து பூமியிலிருந்து அங்க கொண்டு போக வேண்டியதில்லை. எனவே அதற்காக தண்ணி அங்கு இருக்கிறதா என்று பார்க்கிறோம். அது ஒன்று. இரண்டாவது வந்து இருந்தால், இனி இப்பெல்லாம் நம்ம வந்து ஃபாசில் ஃபியூல்னு சொல்றோம் இல்லையா, பெட்ரோல் டீசல் அதைதான் வச்சு கார்லாம் ஓட்டிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 50 வருஷம் கழிச்சு நீங்க இங்க பூமியில பாத்தீங்கன்னா இதெல்லாம் போயிடும், நிலக்கரி இதெல்லாமே போய் எல்லாம் இந்த ஹைட்ரஜன் பேஸ்டு எக்கனாமின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹைட்ரஜனை மூலாதாரமாக கொண்ட பொருளாதாரம் தான் நடைபெற போகுது உலகமும். அதில் நிறைய பேர் ஆராய்ச்சி செய்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த நம்ம எரிபொருள் எல்லாமே ஹைட்ரஜனை சார்ந்துதான் இருந்துட்டு இருக்கோம். அது வந்து ஒரு சுத்தமான எரிபொருள், அதை எரிச்சா நம்மளுக்கு வெளியே வர்றது தண்ணி தான் வரும். அப்ப இந்த தண்ணி இருந்துன்னா நம்மளுக்கு சூரிய ஒளி இலவசமாகவே இந்த சந்திரனில் கிடைக்கிறது. அப்போ அந்த சூரிய ஒளியையும் இந்த தண்ணீரையும் வைத்து நம்மளுக்கு தேவையான பெட்ரோல் மாதிரி உள்ள ஒரு எரிபொருளை அங்க இங்க நிலவிலே தயாரிக்கலாம். அதனால இங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போனோம்னா இங்க இருந்தே நம்ம அதுக்கு வேண்டிய டீசல் பெட்ரோல் போட்டு போக வேண்டியதில்ல. நான் இந்த பொதுமக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி டீசல் பெட்ரோல்னு சொல்றேன், தேவையான ராக்கெட்டுக்கு வேண்டிய எரிபொருட்களை கொண்டு போக வேண்டிய தேவையில்லை. நிலவிலே தயாரித்து கொண்டு அங்கிருந்து அடுத்த பயணத்தை நாம் எடுக்கலாம். அதற்காகவும் நாம் நிலவில் தண்ணீர் இருக்கிறதா என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டும். அதற்கு இந்த பயணம், இந்த விண்மணி பயணம், இந்த லேண்டரை நம்ம அங்க போய் பத்திரமாக தரையிறக்குவது, அதற்கு பிறகு அந்த பிராக்யான் என்று சொல்லக்கூடிய அந்த ரோவரை நாம் எடுத்து கொண்டு போய் அந்த இந்த ஆராய்ச்சிகளை செய்து தண்ணி இருப்பதற்கு உள்ளதை 100% உறுதி செய்ய வேண்டியது. இதுதான் இந்த மிஷனுடைய முக்கியமான பணியாக நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, ஆக்சுவலி இந்த இது இதுவரை 3 நாடுகள் தான் நிலவில் இது லேண்டர்களை தரையிறக்கியிருக்கிறார்கள், அமெரிக்கா, ரஷ்யா, அப்புறம் சைனா. இப்ப நம்ம தரையிறக்கினா உலகத்திலே 4வது நாடு நிலவில் தரையிறங்கக்கூடிய விஞ்ஞான பூர்வமான முன்னேற்றங்களை அடைந்துள்ளது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது ஒன்று. இரண்டாவது ஒன்று, இதுவரை நாடுகள், வளர்ந்த நாடுகள் தரையிறக்கிய இடமெல்லாம் ஈக்குவேட்டார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலவின் மத்திய பகுதி, அதுலதான் கொண்டு இறக்கியிருக்காங்க. அங்க கொஞ்சம் இறக்குறது ஈஸி. ஆனா இப்ப தென் துருவத்தில் முதலில் தண்ணீர் இருக்கிறது என்று சொன்னதும் இந்தியா தான். இப்பொழுது நாம் தரையிறக்கினால் நாம் தான் உலகிலே முதல் நாடு நிலவின் தென்பகுதியில் கொண்டு ஒரு விண் ஓடத்தை இறக்கி ஆய்வுகள் மேற்கொண்ட உலகின் முதல் நாடு என்ற பெருமையும் அடைவோம். அந்த வகையிலும் இன்று நடக்கப் போகின்ற நிகழ்வு ஒரு முக்கியமான நிகழ்வாக விஞ்ஞானி என்கிற முறையில் நான் பார்க்கின்றேன், பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு 100 கிட்ட எலிமெண்ட்ஸ் இருக்குது. அந்த இதை வச்சுதான் நம்ம இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான சயின்டிபிக் எக்யூப்மெண்ட்ஸ், செமிகண்டக்டர், செல்போனு, அது இது எல்லாமே நம்ம இதை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இங்க பூமியில இருக்கக்கூடிய மினரல்ஸ், நம்மளுக்கு இது இந்த சாதனங்கள் செய்யக்கூடிய இதெல்லாம் வந்து வர வர குறைஞ்சிட்டே இருக்குது. பாத்தீங்கன்னா நம்ம செல்போன்ல டச் ஸ்கிரீன் யூஸ் பண்றோம், அதை தொட்ட உடனே அது மேலங்கிலையும் போகுது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரன்ட் கண்டக்டிங் மெட்டீரியல் ஒன்னு யூஸ் பண்றாங்க. அது பாக்குறதுக்கு நம்ம கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஆனா கிளாஸ் வந்து கரண்ட ஊடுருவ வைக்காது. ஆனா அதே சமயத்துல இது வந்து மெட்டல் மாதிரி கண்டக்ட், எலக்ட்ரிசிட்டியும் கண்டக்ட் பண்ணும் அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கு. அதுக்கு பேரு இண்டியம் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முக்கியமா நம்மளுக்கு இண்டியம் ஒரு மெட்டல் தேவைப்படுது. லித்தியம் பேட்டரிக்கு லித்தியம் தேடுற மாதிரி தேவைப்படுற மாதிரி இந்த இண்டியம்ங்கிற ஒரு மெட்டல் தேவைப்படுது. அது உலகத்துல கொஞ்சம் தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப இருக்கிற இதை நம்ம இதே மாதிரி இப்ப யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணா என்ன, ஒரு 15 வருஷத்துக்கு தான் அந்த இண்டியம் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. அதுக்கு மேலே இந்த இண்டியம் கிடைக்காது. அப்ப நம்ம டச் ஸ்கிரீன் பண்றதுக்கு உள்ள மூல கூறுகள் நம்மகிட்ட இல்லாம இருந்துட்டு இருக்குது. அப்படிலாம் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நம்ம வெள்ளி ஒண்ணு வந்து ஓஷன் ஃபுளோர்ல ஏதாவது இருக்கான்னு பாக்கணும், அல்லனா விண்வெளியில இருந்து வேற எக்ஸ்ட்ரா பிளானட் வெளியே உள்ள ஒரு பிளானட்ல இருந்து இந்த மாதிரி மைனிங் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படைய மறு முக்கியமான சில தனிமங்களை அங்கிருந்து இங்க கொண்டு வந்து நம்மளுக்கு தேவையான பொருட்களை வருங்காலத்தில் பண்ணுவதற்கு மைனிங் இந்தி எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இது பண்றதுக்கும் இந்த ஒரு இன்னைக்கு நம்ம நடத்த போற நிகழ்வு ஒரு முக்கியமானதாக இருக்கும். இப்படி பல வகையில் இது நமது வருங்கால முன்னேற்றத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
நிச்சயமாக பல்வேறு முயற்சிகளை பல்வேறு நாடுகள் வந்து நிலவின் தென் துருவத்தில் முதல் முதலாக இந்தியாவின் முயற்சி என்பது வெற்றிகரமான பாதையை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் சரியாக 6-4 மணி துள்ளிகளில் நமது சந்திரயான் 3 லேண்டர் என்பது தரையில் நிலவின் தரையிலே இறங்குவதற்கான ஒரு டிக் டிக் நிமிடங்களை நம்ம அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஏன்னா கடந்த முறை பாத்தீங்கன்னா சந்திரயான் 2 வந்து அந்த சிக்னல் வந்து தடைபடுங்கிறதுனால அது ஒரு தோல்வி அடைந்ததாக கருதப்பட்டிருந்தாலும் கூட இந்த சந்திரயான் 3 திட்டமானது சரியான முன் எச்சரிக்கையின் அடிப்படையில் பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளோடு ஏற்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. இன்று மாலை களத்தில் இறங்குவதற்கு அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
அதாவது நம்மளுக்கு தெரியும், இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் நடந்ததுன்னா நம்ம எவ்வளவு எக்ஸைட்மெண்டா, எல்லா சாதாரண குடிமகன்ல இருந்து பெரிய கார்பரேட் லீடரா இருந்தாலும் எல்லாருமே டிவிக்கு முன்னு இருந்து பார்ப்போமோ அதே மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் இந்த சந்திராயன் மிஷன் நம்மளுக்கு எல்லா மக்களுக்கும், பாமர மக்கள்ல இருந்து படித்த மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே உருவாக்கி இருக்கு. அது ஒரு பெரிய நல்ல விஷயமா நான் பார்க்கிறேன். நான் என்னன்னா வெளிநாட்டுல ஒரு 18 வருஷமா இருந்திருக்கு உலகத்துல டெவலப்டு கண்ட்ரில. இப்ப பாக்குறேன் இந்த மாதிரி சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருக்கிறதுல நம்ம பாமர மக்களும் வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அப்போ வந்து பார்த்தா நம்ம இதுக்கு முன்னே சந்திராயன் 2 லேண்டிங் பண்ணும்போதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. அதுல நான் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பாடங்கள் கற்றுருக்குறோம். அப்ப அதே மாதிரி நம்ம மட்டும் பாடம் கத்துக்கல, வேறையும் நிறைய பேர் பல முறைகள் முயற்சி செய்து நிலவுல தரையிறக்கிற தென் துருவத்துல ஃபெயிலியர் ஆகிருக்கிறாங்க. அப்ப அந்த அந்த அனுபவங்கள் நம்மளுக்கு இப்போ இந்த சந்திராயன் 3 வெற்றிகரமாக தரையிறக்கிறது நிச்சயமாக உதவிகரமாக இருக்கும் என்று நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். அது மட்டும் இல்ல, இப்ப நிறைய புது புது டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கும். நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா இந்த செயற்கை நுண்ணறிவுன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க. இப்போ இந்த இப்போ கார் எல்லாம் நம்ம ஓட்டுறோம், இன்னும் கொஞ்ச காலத்திலே இந்த நம்மளுக்கு டிரைவர் இல்லாமலே கார் போகும், அதுக்கெல்லாம் எதை யூஸ் பண்ண போறாங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு தான் யூஸ் பயன்படுத்த போறாங்க. இப்பவுமே நம்ம ஈசிஆர்ல எல்லாம் இருக்க சில ஹோட்டல்ல எல்லாம் ரோபோட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு நிறைய புது புது டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இப்ப நம்ம யூஸ் பண்ண போறக்கூடிய அந்த விக்ரம்ங்கிற லேண்டர்லயும் அந்த அதுக்கப்புறம் உள்ள அந்த உள்ள இருக்கக்கூடிய ரோவர்லயும் பயன்படுத்திருக்கேன். அதுல ஒரு 2 விஷயத்தை நான் உங்களால பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். ஒண்ணு என்னன்னா இப்போ இவங்க என்னன்னா இதுக்கு முன்னுக்கு நடந்த மிஷன்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, அங்க இந்த நிலவினுடைய மேற்பரப்பு எல்லாம் நிறைய ஹை ரெசல்யூஷன் நல்ல போட்டோ நிறைய எடுத்து பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப அதுகளை அனாலிசிஸ் பண்ணி எந்த இடத்துல கொண்டு இனி அடுத்த தடவை நம்ம கொண்டு லேண்டரை கொண்டு போகும்போது அதை பாதுகாப்பாட்டு இறக்கலாங்கிறதுக்கு சில உள்ள இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சது மட்டுமல்ல, இந்த போட்டோவை வச்சு இந்த செயற்கை நுண்ணறிவை வச்சு நம்ம இப்போ நம்ம இந்த பயோமெட்ரிக்ஸ் எல்லாம் போறோம்ல, நம்ம முகத்தை காட்ட ஒண்ணு டோர் திறக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த இது அந்த நிலவுல நம்ம இப்ப அங்க ஒன்னும் டிரைவர் இல்ல நம்ம லேண்டர்ல. ஓகே, இது அதுதான் அந்த லேண்டர் தான் தானா முடிவு எடுத்து நம்ம இங்க இருந்து சில கட்டளைகளை கொடுத்து அது இப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நிலவுல போய் இறங்கினா அங்க போய் இறங்கணும். அப்போ அதுக்கு நம்ம பல கட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை வச்சோம்னா தான் இந்த தோல்வியை இன்னும் ஒருக்கா சந்திக்காம வெற்றிகரமாக தரையிறக்க முடியும். அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இப்ப புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவை அந்த லேண்டர்ல புகுத்தி அதுலயே ஒரு கம்ப்யூட்டர் இருந்துட்டு இருக்கு. அதுலயே இதுக்கு முன்னுக்கு நம்ம சந்திராயன் மிஷன்ல எல்லாம் ஃபெயில் ஆகிறதுல எடுத்த போட்டோக்களை வச்சு எந்த இடத்துல சந்திரன்ல தரையிறங்குங்கிறத போட்டோ இமேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த அது வந்து அந்த செயற்கை நுண்ணறிவை உருவாக்கி அந்த நிலவின் தரத்தை மேப் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இந்த போட்டோவும் அந்த இடமா மேட்ச் ஆகிற இடத்துல அது இறக்கணுங்கிறத அது விண்கலமே தானாட்டே அது முடிவு பண்ற ஒரு தொழில்நுட்பத்தை பூர்த்தி வச்சிருக்காங்க. அதனால என்னன்னா நம்ம இங்க இருந்து கொடுக்கக்கூடிய கட்டளைகள்ல ஏதோ பின்னடைவு ஏற்பட்டாலோ எது ஏற்பட்டாலும் தானாகவே விண்கலம் சரியான இடத்துல போய் இறங்குறதுக்கு அது ஒரு பெரிய உதவிகரமா இருக்கும். அது ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயமா நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னா ஒன்ஸ் இந்த விக்ரம் தரையிறங்கியாச்சு, தரையிறங்கின உடனே என்ன ஆகும், நிலவுல வளிமண்டலம் கிடையாது. இப்ப நம்ம ஒரு கார் போகுது வேகமா போனோம்னா பக்கத்திலே காத்து வரும், அந்த தூள் உருவாகிறதெல்லாம் வந்து அந்த வெளியே அது தள்ளி கொண்டு போயிடும். உடனே கொஞ்சம் நேரத்துல நம்ம போன இடம் வந்து கிளீன் ஆயிடும். ஆனா இப்போ என்னன்னா நிலவுல வந்து வளிமண்டலம் இல்ல, விண்ட் இல்ல, இதெல்லாம் என்னன்னா நம்ம லேண்டர் இறங்கின உடனே அதுல இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வந்து அந்த அதை சுத்தி இருக்க இடம் எல்லாம் செட்டில் ஆகுறதுக்கு அந்த ஈர்ப்பு புயற்கு விசை மாதிரி நிலவில் இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நிறைய மணி நேரம் ஆகும். அதனால பொறுமையா நம்ம வெயிட் பண்ணி அந்த தூள் எல்லாம் வந்து செட்டில் ஆகிறவரை அதை அவங்க அமைதியா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் செட்டில் ஆனவொடனே விக்ரம் வந்து திறந்து அதுக்கு உள்ள நம்ம ஒரு 6 வீல் உள்ள ரோவர்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம். ஓகே, இந்த ரோவர் வந்து வெளியே போகும். அதுக்கு முன்னாடி என்ன ஒண்ணு முக்கியமா சொல்லணும், இந்த லேண்டரை தரையிறங்கும் போது சந்திராயன் 2 மிஷன்ல அதுல இருக்கக்கூடிய 4 கால் ஃபெயிலியர் ஆகுறதும் ஒரு விஷயமாட்டு இருந்ததுனால இப்ப புதுசா பண்ணும்போது அந்த காலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெந்தன் பண்ணிருக்கிறாங்க. ஓகே, அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மனசுல கொள்ளணும். நிறைய இம்பாக்ட் இருந்தாலும் அது விட்ஸ்டாண்ட் பண்ணி டேமேஜ் ஆகாம இறங்குறதுக்கு உதவிகரமா இருக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, இது நம்ம வந்து ஹரிபரிணி பண்ணல. இது இப்ப நம்ம ரோட்ல போகும்போது சொல்லுவாங்க வேகம் வேகம் விவேகம் அல்ல அப்படின்னு. அப்போ நம்ம வேகமா போகாம அவங்க படிப்படியா அந்த விண்கலத்துடைய வேகத்தை குறைச்சி கொண்டு போறாங்க. கொண்டு போய் இப்போ இருக்கிறது வந்து 25 கிலோமீட்டர் உயரத்துல இருந்துட்டு இருக்கு. இப்போ போகக்கூடிய ஸ்பீடு வந்து பார்த்தா ஒரு 90 கிலோமீட்டர் அவர் அந்த மாதிரி ஸ்பீட்ல ஸ்லோவா தான் கீழே இறங்குற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அது அப்படி இருக்கும்போது ஒரு 800 மீட்டர் வரும்போது அதுக்கு வேகத்தை ரொம்ப குறைச்சிருவாங்க. குறைச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு 150 மீட்டர் உயரம் வரும்போது ஆல்மோஸ்ட் 0 அத மாதிரி, அதாவது அது ஸ்டேஷனரி அந்த மாதிரி கெளிகாட்டுல செலஞ்சம் இருக்கும்ல அது மாதிரி மூவே ஆகாது, அப்படி நின்றுட்டே இருக்கும் மாதிரி. இதுக்கு அந்த புயிரி பீசினால மெதுவா தான் படிப்படியா கீழே இறங்கும். அப்படி இறங்கும் போது கொஞ்சம் ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அது வந்து டபார்னி உழுந்து வந்து இம்பாக்ட் எல்லாம் ரொம்ப இல்லாம இருக்கும். மெதுவா இறங்கும் போது இந்த டேமேஜ் ஆகாம இதாகும். இந்த மாதிரி பல இதுகளை முன்கூட்டியே பண்ணி படிப்படியா தான் அந்த வந்து லேண்டரை கீழே இறக்குறாங்க. அது ஒரு முக்கியமா வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த ரோவர்லயும் வந்து செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்காங்க. அது ஒன்ஸ் திறந்து வெளியே வந்தோம்னா அதுல இருக்க 6 வீரை வச்சுட்டு அது வெளியே வரும். அதுல ஐஐடி கான்பூர் அவங்களை வச்சு 3 பாகமும் சுத்தி என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு, பெரிய மலை இருக்கா பெரிய பள்ளத்தாக்கு இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாக்குறதுக்கு உள்ள வெரி ரொம்ப அட்வான்ஸ் கேமரா வச்சிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் நம்ம மனுஷனை விட நம்ம இது கழுகுக்கு பார்வை திறன் அதிகமா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அது கூட அடிஷனல் ஆங்கிள் சுத்தி பார்த்து என்னென்ன எங்கெங்க இருக்கு தடைகள் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி அதை விட இது அட்வான்ஸ் ஆகிட்டு 3D கேமரா 3 டைரக்ஷன்லயும் என்னென்ன ஆப்ஜெக்ட் இருக்குன்றத கண்டுபிடிக்காம உள்ள ரொம்ப அட்வான்ஸான கேமரா ஐஐடி கான்பூர் அவங்களுடைய துணையோடு இது உருவாக்கி அதை அந்த 26 கிலோ வெயிட் உள்ளக்கூடிய அந்த 6 வீல் உள்ள அந்த ரோவர்ல வச்சிருக்கிறாங்க. அதுலயும் மாதிரி ஆர்டிபிஷியல் தொழில்நுட்பம் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு இருக்கிறதுனால இந்த முப்பரிமாண படங்கள் உள்ள வாரத அதுல இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவை வச்சு அனாலிசிஸ் பண்ணி எவ்வளவு உயரத்துல பக்கத்துல மேலே இருக்கு எவ்வளவு பள்ளத்துல ஆழமான பள்ளங்கள் இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்தபடி நம்மளுடைய ரோவரை நம்ம மூவ் பண்ணி கொண்டு போகலாம். இந்த ரோவர் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம லேண்டர் இருக்கிறதுல இருந்து இந்த ரோவருக்கு பேரு பிரக்யான் வச்சிருக்காங்க. பிரக்யானுங்கிறது தமிழ்ல ஞானம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 1.5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு அது போய் அங்க வந்து நிலவுல உள்ள தரையில தண்ணி இருக்குதா அங்க முத பார்க்கும். அதுக்கு பிறகு அந்த நிலவுல இருக்கக்கூடிய மணல் அதுல எல்லாம் என்னென்ன தாதுக்கள் இருக்கு, பூமியில இல்லாத ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய சில உலோகங்கள் அங்க இருந்துன்னா அதெல்லாம் பத்தி உள்ள நிறைய விஷயங்களை பாக்குறதுக்கு அதுல சில கருவிகள் வச்சிருக்காங்க. அது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி முறையில அந்த இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி என்னென்ன உலோகம் எவ்வளவு இருக்குங்கிறத அதுல பக்கத்துல இருக்கக்கூடிய விக்ரம் லேண்டருக்கு கம்யூனிகேட் பண்ணோம். விக்ரம் லேண்டர்ல நம்ம சில எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம். அது அங்கிருந்து இந்த தகவல்கள் எல்லாம் அனுப்பி கொண்டே இருக்கும். சிவியல் முன்னேற்றங்களை இதுல செலுத்தி நம்ம உருவாக்கியிருக்கிறதுனால எனக்கு இது 100% சந்திராயன் 3 வெற்றிகரமாக தரையிறங்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது.
உலக அளவில் கவனத்தை ஈர்த்துள்ள சந்திரயான் 3 விண்கலத்தை நிலவின் தென் துருவத்தில் தரையிறக்குவதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மேற்கொண்டுள்ளது. நிலவில் விக்ரம் லேண்டரை தரையிறக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. தரையிறங்கி கலன் திட்டமிட்டபடி குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு மாலை 5:44 மணிக்கு சென்றடையும் என்று தகவல் தெரிவித்துள்ளார்கள். நிலவில் விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக தர இறங்கினால் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் எதிர்காலம் எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமையும், சந்திரயான் 3 திட்டத்தின் அடிப்படையில் நாம் எவ்வாறான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும், இந்திய நாட்டின் பெருமையை எவ்வாறு நிலைநிறுத்துவதாக சந்திரயான் 3 கருதப்படுகிறது, அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்க சார்.
கேட்ட இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. நாம இன்னும் இந்தியாவில் வறுமைக்கூட்டு கீழே நிறைய மக்கள் இருக்கும் போது ஏன் இவ்வளவு இந்த மாதிரி ஆராய்ச்சிகளை பண்ணுகிறார்கள் என்று சிலர் யோசிக்கலாம். நானே இந்த சந்திரயான் மிஷன் சம்பந்தமாக ஒரு ப்ராஜெக்டில் இன்டர்நேஷனல் லெவலில் வேலை செய்திருக்கிறேன் பல வருடங்களுக்கு முன்பு. முன்பு கூறியது போல் நிலவின் மேற்பரப்பில் மனிதன் சாதாரணமாக வாழ முடியாது. ஏனென்றால் நிறைய ரேடியேஷன் இருக்கும், டெம்பரேச்சர் வந்து இந்த வெப்பநிலை வந்து 120 டிகிரி சென்டிகிரேட் வரை வெப்பமாட்டு இருக்கும் ஒரு சமயத்துல, இன்னொரு சமயத்துல 200 டிகிரி சென்டிகிரேட் மேல குறைந்த வெப்பம் மைனஸ்லயும் இருந்துட்டு இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட என்வாரன்மெண்ட்ல போய் நம்ம ஒரு ஆராய்ச்சி மையம் அங்க உருவாக்கணும்னா முதல்ல அதோடைய இந்த நிலவின் மேற்பரப்பு எப்படி இருக்கு, அதுல உள்ள இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம அங்க ஒரு காலனியோ ஒரு ஆய்வு நிலையமோ ஆரம்பிக்கணும்னா அத நிலவின் அடியில் தான், அண்டர் கிரவுண்ட்ல தான் நம்ம அதை உருவாக்க முடியும். அப்ப அதற்கு முதலில் மேற்பரப்பு எப்படி இருக்கிறது, அதன் வளிமண்டலத்தில் ஏதாவது நமக்கு பிரயோஜனமான சில விஷயங்கள் இருக்கிறதா, அப்புறம் இப்ப இதுல வாட்டர் தண்ணி இருக்குன்னு செஞ்சாலே பாதி பிரச்சனை நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஆக்சிஜன் மனுஷன் சுவாசிக்க தேவைப்படுது, ஹைட்ரஜன் அந்த நம்ம அங்க இருக்கக்கூடிய நம்மளுக்கு கரண்ட் உருவாக்குறதுக்கோ நிறைய வேற ஆற்றல் எனர்ஜியே வந்து ஹைட்ரஜன்ல இருந்து உருவாக்கலாம். சோலார் எனர்ஜி வச்சு வாட்டரை வந்து தண்ணியை வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் ஆக்சிஜன் ஆட்டம் பிரிச்சிடலாம். இப்ப அதுக்கு நிறைய ஆராய்ச்சி கண்டுபிடிச்சு நிறைய மெட்டீரியல் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. சூரிய ஒளியும் தண்ணி இருந்தா நம்மளுக்கு ஆக்சிஜனும் கிடைக்கும், ஹைட்ரஜனும் கிடைக்கும். ஆக்சிஜனை நம்ம அங்க உயிர் வாழவங்க சுவாசிக்க யூஸ் பண்ணலாம், அந்த ஹைட்ரஜன் வந்து நம்ம அந்த மின்சாரம் வேற எல்லா தேவையான எனர்ஜி அந்த ஆற்றல்களுக்கும் எரிசக்திக்கு எல்லாத்துக்குமே அதை பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்ல, நம்ம அங்கேயே மாசக்கணக்கில் தங்கியிருந்தோம்னா நம்ம வந்து அங்கேயே வந்து ஒரு விவசாயம் பண்ண முடியுமா? இதுதான் எங்களுடைய ஆராய்ச்சி. இது ஒரு 3000 பேர் கலந்து கொண்ட ஒரு ப்ராஜெக்ட்ல சந்திரனின் மேற்பரப்பில் விவசாயம் பண்ண முடியுமா ஃபியூச்சர்ல, இது சம்பந்தமா ஒரு ஆராய்ச்சி. இந்த எலான் மஸ்க் இருக்காருல்ல, இப்போ ட்விட்டர் எல்லாம் வாங்கியிருக்காருல, அவர் ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு காம்படிஷன் வச்சிருந்தாரு ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி. அப்ப எங்களுடைய மாணவர்களும் அதில் பங்கு பெற்று 3000 பேரில் 2 ப்ராஜெக்ட் அவங்க வந்து செலக்ட் பண்ணாங்க. அதுல எங்களுடைய மாணவர்களும் அது ஒன்று, அமெரிக்காவின் ஒரு பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்களோடு சேர்ந்து இவர்களுடைய இது செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க என்ன பண்ண வேண்டியதுன்னா, இங்க இருந்து ஒரு சயனோ பாக்டீரியான்னு ஒரு பாக்டீரியா இருக்கு, அது வந்து சில இடத்துல இது பாலைவனத்துல கூட உயிர் வாழக்கூடியது, ரொம்ப 100 டிகிரி சென்டிகிரேட் கொதிக்க தண்ணியில கூட அது உயிரோடி இருக்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பாக்டீரியா இருக்கு. அதுக்கு உடைய தனித்தன்மை என்னன்னா, நம்ம இப்ப நம்மளுக்கு தாவரங்கள்ல சூரிய வெளிப்பட்டுனா நம்மளுக்கு கார்போஹைட்ரேட், நம்மளுக்கு உள்ள பழம் கிழங்கு ஜூஸ் எல்லாமே உருவாக்குற மாதிரி, இது வந்து என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடை எடுத்து சூரிய ஒளியை எடுத்து அதுல இருந்து ஆக்சிஜனை வெளியே விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இந்த பாக்டீரியா வந்து நிலவுல உள்ள ஒரு என்வாரன்மெண்ட்ல நம்ம உயிரோடி வச்சு அது வளர்க்க முடிஞ்சுன்னா நம்ம அங்க மற்ற மனுஷனே உயிர் வாழ்க்குள்ள ஒரு ஆய்வகத்தை உருவாக்க முடியுங்கிறது இது முதற்கட்ட மட்டும் நாங்க நினைச்சோம். அப்போ இது சம்பந்தம் மட்டும் 2வது காம்படிஷன் வச்சாங்க. அப்போ அதுலயும் நாங்க வெற்றிகரமா வந்து பூமியிலே மொத மைக்ரோ கிராவிட்டி என்வாரன்மெண்ட்ல நிலவின் சீதோஷண நிலையை எல்லாம் கொண்டு வந்து நாங்க இந்த ஆராய்ச்சியை பண்ணோம். அதுக்கு எங்களுக்கு வந்து அந்த சைனோ பாக்டீரியா வந்து ரோம்ல இருந்து ஒரு யூனிவர்சிட்டில இருந்து கொடுத்தாங்க. அந்த சைனோ பாக்டீரியா என்ன பண்ணாங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்னு இருக்குது, அது உலகத்துல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இது பூமி மேல வச்சிருக்கிறாங்க ஸ்பேஸ்ல, அதுல வச்சு அது ஒரு 100 நாள் அங்க வச்சுக்கிட்டு அந்த சைனோ பாக்டீரியா பூமிக்கு கொண்டு வந்தா அது திரும்பவும் உயிரோடி வந்து வளர ஆரம்பிச்சுது. அப்ப ஆனா உங்களுக்கு தெரியும், அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வெளியே வந்து வேக்கமா இருக்கும், காத்தே இருக்காது, அது அந்த காத்து இல்லாத இடத்துலயுமே அது உயிரோடி 100 நாளைக்கு மேல இருந்த சைனோ பாக்டீரியா. அப்ப அதை கொண்டு போய் நாங்க இனி பூமி இது சந்திரயான் இதுலதான் வந்து பண்றதாட்டு முதல் ஒரிஜினலா பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொரோனா சோ மெனி இஷ்யூஸா இருக்காப்ப அது மெட்டீரியலைஸ் ஆகல. இப்ப நம்ம இதே இது பூமியில நிலவுல தண்ணி இருக்குங்கிறத சந்திரயான் 3 மிஷின் வழியா கண்டுபிடிச்சோம்னா, முதல் படியாட்டு மனிதன் உயிர் வாழ்வதற்குள்ள முதல் நிலை கட்டமைப்புகளை அங்க உருவாக்கலாம். இந்த இந்த சயனோ பாக்டீரியா அங்க கொண்டு போய் அதுக்கு வேண்டிய கார்பன் டை ஆக்சைடையும் இந்த சயனோ பாக்டீரியா வச்சோம்னாக்கா அது வந்து நம்மளுக்கு தேவையான உணவை தயாரித்து கொடுக்கும். அந்த ஆக்சிஜனை நம்ம அங்க இருக்கக்கூடிய என்ன ஒரு தோமில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இது ஆக்சிஜனை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கா, அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் இங்கிருந்து கொண்டு போக வேண்டியதில்லை, அங்கேயே நம்ம உருவாக்கிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி இருக்குது, அதனால அதுல இருந்து உருவாக்கிக்கலாம். இந்த தண்ணியும் மாதிரி கார்பனும் வச்சு அங்கிருந்து இந்த சயனோ பாக்டீரியா வளர வச்சு அதுல இருந்து நம்மளுக்கு தேவையான உணவுப் பொருட்களை கூட உருவாக்கிக்கலாம். இந்த மாதிரி பல கட்ட இந்த எக்ஸ்ட்ரா பிளானட்டரி இல்ல நம்ம போய் மனுஷன் உயிர் வாழ்வதற்கு இது ஒரு முக்கியமான உதவியாக இருக்கும். அதனால இந்த சந்திரயான் மிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பாக்குறேன். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம முதல்ல யாரு போய் நிலவுல வந்து இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இது ஒரு பெரிய ப்ரைடு. அவங்க முதல்ல இவங்க தான் தென் துருவத்துல கால் வச்சாங்கிறது மட்டும் இல்ல, எக்கனாமிக்கல் பிரச்சனையும் வேற பல ஆராய்ச்சிகள் முன்னெடுக்கிறதுக்கு அது சில விஷயங்கள்லாம் இங்கே பண்ண முடியாது. அது சில கிறிஸ்டல் நம்ம வெரி ரொம்ப சூப்பரா இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இருக்கிறது இப்ப ரூம் டெம்பரேச்சர் சூப்பர் கண்டக்டிவிட்டி இப்ப கரண்டா இங்க போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம பூமியில அது பண்ணா கண்டாமினேஷன் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா எப்பவுமே நம்மள சுத்தி ஆக்சிஜன் நைட்ரஜன் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஆனா இதே ஆராய்ச்சியே நம்ம நிலவுல ஒரு ஆராய்ச்சி கூட இருந்ததுன்னா அங்க கொண்டு போய் பண்ணோம்னா சுத்தமா வேற உள்ள எந்த ஒரு ஃபேக்டரும் இல்லாம சுத்தமான நிலைமையில இத உருவாக்கி சுப்பீரியர்ட்டு பூமியில பண்ண முடியாத சில விஷயங்கள் எல்லாம் அங்க இருந்து பண்ணி நம்ம கனவுல கூட எதிர்பார்க்காத சில இது பொருட்களை எல்லாம் உருவாக்கி கொண்டு வரலாம் இந்தியா இந்த பூமிக்கு. அப்படிலாம் பல வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிலவுல இந்த மாதிரி ஆய்வுகள் பண்ணி அதுல தண்ணி இருக்குங்கிறத முத கண்டுபிடிச்சோன்னா அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அதனால இந்த ஆய்வு வந்து எந்த வகையிலும் நம்மளுக்கு நெகட்டிவாட்டு கன்சிடர் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து உருவாக்கி இருக்க விண்கலங்களாகட்டும் பண்ணி இருக்க டெக்னாலஜிகள் ஆகட்டும் மற்ற நாடுகள் பண்ணி இருக்கிறத பல மடங்கு சீப்பாட்டு நம்ம மலிவான விலையில பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். அதனால என்ன ஆகுது, நம்ம இப்ப இதை வெற்றிகரமாக நம்ம நிலவில் தரையிறங்கி பல ஆய்வுகளை மேற்கொண்டு உலகம் பல உண்மைகளை கொடுத்தோம் என்றால் மற்றவர்கள் நம்மளோடு வந்து கொலாபரேஷன் பண்ணி அவங்களுக்கு சில ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு நம்ம உதவியை நாடுவார்கள். அதன் மூலம் நாம் கோடிக்கணக்கான ரூபாய் வெளிநாட்டு முதலீடுகள் பல விஷயங்களையும் நாம் பண்ணலாம். ஆகையினால் சந்திரயான் 3 மிஷன் என்பது நமக்கு நிச்சயமாக நம்மளுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமல்லாமல் பொருளாதார நிலையிலும் இந்தியாவை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.
நிச்சயமாக சந்திரயான் 3 லேண்டரை நிலவில் தரையிறங்கும் நடவடிக்கை இன்று மாலை 5:44 மணிக்கு தொடங்கும் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோ நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 3 விண்கலத்தை வடிவமைத்து LVM-3M-M4 ராக்கெட் மூலம் சந்திரயான் 3 விண்கலத்தை கடந்த மாதம் 14 விண்ணில் ஏவியது. சந்திரயான் 3 விண்கலம் August 23 நிலவில் தரையிறங்கும் என்றும் பூமியிலிருந்து அதாவது இன்று தரையிறங்கும் என்றும் பூமியிலிருந்து 3.84 லட்சம் கிலோமீட்டரில் உள்ள நிலவை அடைய 40 நாட்கள் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. நிலவில் தரையிறங்கிய பின்னர் நிலவின் தென்பகுதியில் 14 நாட்கள் ஆய்வு மேற்கொள்ளும் வகையில் சந்திரயான் 3 விண்கலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இன்று நிலவில் சந்திரயான் கால் பதிக்கிறது. நிலவின் தென் துருவத்தில் இன்று மாலை சரியாக 6:04 சந்திரயான் 3 விண்கலம் தரையிறங்கும் லேண்டரில் இருந்து ரோவர் கருவி வெளியேறி நிலவின் தரைப்பகுதியில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்தியாவின் பெருமையாக கருதப்படக்கூடிய அனைத்து நாடுகளும் உலகளாவிய அனைத்து மக்களாலும் உற்றுநோக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சந்திரயான் 3 திட்டமானது வெற்றிகரமான பாதையை நோக்கி சென்று மிகவும் பாதுகாப்பான முறையில் லேண்டர் தரையிறங்கி இந்தியாவின் பெருமையை நிலைநாட்டும் என்ற நம்பிக்கையோடு வெற்றி பெறுவதற்கும் புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்பவே சிறப்பான கருத்துக்களை சந்திரயான் 3 குறித்த சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்கினீங்க சார், மிகவும் நன்றி. மிக சிறப்பான முறையில் சந்திரயான் 3 திட்டம் குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு பயனுள்ள தகவல்களை வழங்கிய திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இயற்பியல் துறை தலைவர் ஆராய்ச்சி இயக்குனர் முனைவர் போ ரவீந்திரன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
ஓகே, நன்றி ஐயா. நாங்களும் இந்த மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் எங்களுடைய துணைவேந்தராக இருக்கட்டும், எங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கட்டும், எல்லா மாணவர்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பி நாங்கள் இங்கு ஒரு பொது திரையில் சந்திரயான் லேண்டிங் ஆகிறதை எல்லா மாணவர்களும் பார்ப்பதற்கு வேண்டிய எல்லாம் செய்து வைத்திருக்கிறோம். நாங்களும் அவளோடு உங்களை போல் எதிர்பார்த்து லேண்டர் நிலவில் தர இறங்குவதை பார்க்க அவளுடன் இருக்கிறோம். என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்த எஃப்எம்முக்கும் நன்றியும் கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா.
நன்றி, வணக்கம் சார்.